டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செய்திக்குள் கடந்து செல்வோமா?
ஒவ்வொரு நாளும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் எழுதிய உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காகவும் உங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 ஒரு பகுதியை சிந்தித்தோம். மீண்டும் ஒருமுறை அந்த வசனத்தை வாசித்து தொடர்ந்து மற்ற வசனங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து எல்லா தேசத்தாரும் தொழுது கொள்ளும் நாட்கள் வரும். தேவன் தனக்கு எதிரானவர்களை எல்லாம் அழித்து தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் இந்த பூமியிலே வைக்கும் காலம் வருகிறது. 2 சங்கீதம் 8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேசங்கள் யாவும் கர்த்தருடையதாகும். அது மட்டுமல்ல, ஏசாயா 11:9 பார்க்கும்பொழுது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அருமையானவர்களே, கர்த்தரை குறித்து போதிக்க வேண்டியதில்லை, ஏனென்றால் அனைவருமே கர்த்தரை அறிந்தவர்களாக இருப்பார்கள். எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 2:9-11 இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை உங்களில் அநேகருக்கு இந்த வசனம் ஞாபகத்திலே இருக்கலாம். வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நரகத்தில் இருப்பவர்கள் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் இந்த உலகத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பிரபஞ்சத்தின் மீது அதிகாரமுடையவர் அவர் ஒருவரே என்பதையும் இந்த பூமி கர்த்தருடையது என்பதையும் அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்வார்கள். அருமையானவர்களே, அந்த வசனத்திலே உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் என்று பார்த்தோம். இந்த காலத்தின் சாட்சிகளினால் கூறப்படுகின்ற சாட்சிகள் தேவன் செய்கிறவைகள் அனைத்தும் சரியானவைகள் என்ற எண்ணத்தை விசுவாசிகளின் மனதிலே தோற்றுவிக்க வேண்டும். சங்கீதக்காரனின் சாட்சியை கவனிப்போமா? சங்கீதம் 7:9 பார்க்கும்பொழுது, துன்மார்க்கனுடைய புல்லாங்கை ஒளிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்? அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை திரியை செய்து, அது மட்டுமல்ல, உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் என்று சங்கீதம் 107:1, 40:42 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது 7 கலசங்களையுடைய 7 தூதர்களும் புறப்படும்படியாக பரலோகத்தில் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 15:5-6 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளையுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆலயம் என்பது 15 முறை கூறப்பட்டுள்ளது. அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அசட்டை செய்துவிட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் பாகத்தில் முதல் மூன்று அதிகாரங்களில் சபையே கருப்பொருளாக இருக்கிறது. அங்கே நாம் ஆலயத்தை பற்றி ஒன்றும் வாசிக்கவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் முதல் காட்சியானது பரலோகத்திற்கு சென்று விடுகிறது. பரலோகத்திலே ஆலயத்தை பார்க்கிறோம். பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் உள்ள ஆலயத்தின் மாதிரியாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சபை செல்ல இருக்கின்ற புதிய எருசலேமிலே ஆலயம் இல்லை. ஏனென்றால் சபையானது ஆலயத்துடன் அடையாளம் காண்பிக்கப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் முதல் தங்களுக்கென்று ஒரு ஆலயம் வைத்திருந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடனேயே தேவன் செயல்படுகின்றார். பரலோகத்திலுள்ள ஆலயத்தின் மாதிரியாகவே இவர்களுக்கு தேவன் ஒரு ஆலயத்தை கொடுத்தார். இங்கே குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த இடமாகிய மகா பரிசுத்த ஸ்தலமும் குறிப்பிடப்படுகின்றது. உடன்படிக்கை பெட்டியில் கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரம், கற்பலகைகள் ஆகிய இரண்டுமே பரலோகத்தில் உள்ளவைகளின் மாதிரியாகவே செய்யப்பட்டிருந்தது. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிருந்து மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். இதை யாத்ராமும் 25 அதிகாரம் 40 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே என்று எபிரேயர் 9 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த காரியங்களின் நிஜங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் 19 வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. தேவன் தன் இஸ்ரவேலரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவதே இங்கு கூறப்பட்டுள்ளது. உடைக்கப்பட்ட கற்பனை. தேவன் தாம் செய்ய போவதிலே நீதி உள்ளவராக இருக்கிறார். தேவன் நியாயம் தீர்ப்பார். பின்பு இஸ்ரவேலரோடு தான் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். திரும்பவுமாக இந்த காட்சியிலே தூதர்கள் தோன்றுவது தூதர்களின் முக்கியத்துவத்தை குறிக்கின்றது. முன்பு 7 தூதர்கள் எக்காலங்களை ஊதினார்கள். இங்கு அடுத்தபடியாக 7 வாதைகள் அடங்கிய 7 கலசங்களைக் கொண்ட 7 தூதர்களை பார்க்கின்றோம். தூதர்கள் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சென்றது அவர்கள் கிருபாசனத்தை விட்டு விலகிவிட்டதை குறிப்பிடுகின்றது. தேவன் இப்பொழுது இரக்கமுள்ளவராக இல்லாமல் நீதி செய்கின்றவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் வாழ்கிற இந்த காலம்தான் கிருபையின் காலம். இந்த காலங்களிலே எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கிருபை ஆசனத்தின் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேத பகுதி குறிப்பிடுகிற காலத்திலே அவர்கள் கிருபாசனத்தை விட்டு விலகிவிட்டதை குறிப்பிடுகின்றது. தேவன் இப்பொழுது இரக்கமுள்ளவராக இல்லாமல் நீதி செய்கிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே மெல்லிய வஸ்திரம் தரித்து என்பது அவர்கள் விலைமதிப்புள்ள கற்கள் பதிக்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கின்றது. மேலும் இவர்கள் ஆசாரிய பணியில் ஈடுபட்டவர்கள் என்பதையும் தெரிவிக்கின்றது. அவர்கள் ஆசாரிய பணி செய்த போதிலும் கிருபையுள்ள அந்த பணியை நிறுத்திவிட்டு வாதிகளைக் கொண்டு நியாயம் தீர்க்க புறப்படுகிறார்கள். மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இது தூதர்கள் நியாய தீர்ப்பு செய்கின்ற கிறிஸ்துவின் சிப்பந்திகளின் பிரத்யேக உடையுடன் புறப்பட்டுச் செல்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கக்கூடாதிருந்தது. பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது என்று பார்க்கிறோம். திரும்பவும் திரும்பவுமாக 7 என்ற எண் குறிப்பிடப்படுகின்றது. ஏழு என்பது பூரணத்தை குறிக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆனால் அது அவ்வளவு சரியல்ல. ஏழு என்பது முடிவுற்றதை குறிக்கின்றது. சில நேரங்களிலே முடிவடைதலே பூரணமாகின்றது. உதாரணமாக, தேவன் ஆறு நாட்களில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். சிருஷ்டிப்பின் பணிகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டுவிட்டது என்பதனால் மாத்திரமல்ல, அவைகள் யாவும் பரிபூர்ணம் அடைந்துவிட்டது. ஆனால் இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் தொடர்ச்சியான ஏழுகள் ஒரு முழுமையை, முடிவுற்ற தன்மையை குறிக்கின்றது. ஏழு சபைகளில் சபைகளின் சரித்திரம் முழுமையையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஏழுகளின் தொடரிலும் மகா உபத்திரவ காலத்தின் முழுமையையும் அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு ஏழுகளின் தொடரும் உபத்திரவ காலத்தின் முழுமையையும் தெரிவிக்கின்றது. முதலாவது கூறப்பட்ட ஏழு முத்திரைகளில் வெளிப்படையான காட்சி கூறப்பட்டது. தொடர்ந்து இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும்பொழுது கடைசி மூன்றரை வருடங்கள் மிகவும் தெளிவாக கூறப்படுகின்றது. கவனியங்கள், தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் என்று பார்க்கிறோம். இங்கு கலசங்கள் தேவ அன்பினாலே நிரப்பப்படாமல் தேவனுடைய கோபாக்கினையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய மகிமையாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது என்று வாசிக்கிறோம். இந்த பகுதி தொடர்ந்து ஆலயத்தோடேயே சம்பந்தப்பட்டிருப்பது சபையானது இதனுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்பதை தெரிவிக்கின்றது. ஆலயமோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்திற்கோ சபையோடு எவ்வித தொடர்பும் இல்லை. மேலும் இந்த பகுதி ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை உடையவர்களாக இருந்த இஸ்ரவேலர்களை பற்றியது. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய திட்டத்தினின்றும் நோக்கத்தினின்றும் இஸ்ரவேலர் புறக்கணிக்கப்பட்டதினால் பலர் இதனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். நாம் வாசித்த வசனத்திலே பொற்கலசங்கள் ஏழையும் என்பது மகா உபத்திரவ காலத்தின் இறுதி பகுதி என்பதை தெரிவிக்கின்றது. கலசங்கள் ஆலய ஆராதனைகளில் உபயோகிக்கப்பட்டது. உதாரணமாக, வருடத்தில் ஒரு நாள் பிரதான ஆசாரியன் கலசம் நிறைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுவான். கலசத்திலுள்ள இரத்தம் பாவத்திற்கான மீட்பை தெரிவிக்கின்றது. ஆசாரிய வஸ்திரம் தரித்த இந்த ஏழு தூதர்களும் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்வது அவர்கள் இனிமேல் இரத்தத்தின் பணி செய்யாமல் கிறிஸ்துவை புறக்கணித்த இந்த உலகத்தின் மீது தேவ கோபாக்கினியை ஊற்றும் பணியை செய்யப்போகிறார்கள் என்பதை தெரிவிக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்த இந்த உலகம் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு மனிதன் அல்லது சாத்தானின் பகைமையினால் ஏற்பட்டது அன்று. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல். மனதுருக்கமுள்ள இயேசுவை நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்தை பார்க்கிறோம். ஒரு சிறு ஆட்டுக்குட்டி கோபமாக இருப்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை, இல்லையா? ஆட்டுக்குட்டியின் கோபம் ஒரு நாளிலே இந்த உலகத்தை கலங்க செய்யப் போகிறது. கோபாக்கினையின் பாத்திரம் நிரம்பும் வரையிலுமாக தேவன் பொறுமையுடன் காத்துக் கொண்டிருப்பதாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள். அது நிரம்பியதும் தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். இந்த ஏழு வாதைகளும் தேவனிடத்திலிருந்து வருகின்ற தேவனின் நியாய தீர்ப்பு என்பதையும், இது மனிதன் அல்லது சாத்தானின் பகைமையினால் உண்டானது அல்ல என்பதையும் ஏழு பொற்கலசங்களையுடைய ஏழு தூதர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த தீர்ப்புகள் தேவனிடத்திலிருந்து உண்டானவைகள். மிருகத்தின் ஆட்சி காலத்தில் இவைகள் ஊற்றப்படுகிறது. இவைகள் மிகவும் குறுகிய காலத்திற்கே ஏற்படும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையிலே கூறப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் அப்படியே நிறைவேறும். எனவே இதை குறித்த எந்த சந்தேகமும் இல்லை. நேசிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் ஒரு நாளிலே நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். மோசையினாலே எகிப்தின் மீது ஏற்பட்ட நியாய தீர்ப்பிற்கும் இந்த அதிகாரத்தின் நியாய தீர்ப்பிற்கும் குறிப்பிட்ட ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. மகா உபத்திரவ காலத்தின் கடைசி நியாய தீர்ப்புக்கான ஆயத்தத்தை குறித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:1 வசனம் பெரிய சத்தம் தூதர்களுக்கு கூறிய செய்தியை குறித்து கூறுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16:1 வசனம் அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த ஏழு தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போதும் முழு பொறுப்பும் உடையவராகவே இருக்கிறார் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே முத்திரைகளை உடைக்கத்தக்க தகுதியுடையவராக இருந்தார் என்பதை பார்த்தோம். அவர் முத்திரைகளை உடைத்த பின்னர் இந்த ஏழுகளின் தொடர்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் முடிவு வரையிலும் அவரே கட்டளை கொடுக்கிறவராக கடைசி நியாய தீர்ப்பிற்காக ஏழு தூதர்களையும் அனுப்புகின்றார். எவ்வித தாமதமோ இடைவெளியோ இடையூறோ நேரிடவில்லை. வேளை வந்தது, கட்டளை கொடுக்கப்பட்டது, ஏழு தூதர்களும் கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்கள். ஆம் பிரியமானோர்களே, நம்முடைய தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் எந்த ஒரு காரியத்திலையும் பிந்தி போகிறவரும் அல்ல, எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு முந்தி செய்கிறவரும் அல்ல. எனவே நாம் அவரை பரிபூர்ணமாய் நம்பி அவருக்காக எவ்வளவு காலம் வேண்டுமென்றாலும் காத்திருக்கலாம். கர்த்தரை புறக்கணிக்கின்ற, எதிர்த்து நிற்கின்ற மக்கள் மீது தேவன் தமது கோபத்தை ஊற்றி இந்த கலாச்சாரத்தையே அழிக்கப் போகிறார் என்பது மனிதர்களால் கிறிஸ்தவர்களாலும் நம்ப முடியாததாக இருக்கின்றது. நாம் காண்கின்ற யாவும் தேவனின் நியாய தீர்ப்பிற்கு உட்பட்டதாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அதன் அழகை பற்றி கூறிய பொழுது இயேசு அவர்களுக்கு கூறிய பதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அது அந்த சீஷர்களை திகைக்க வைத்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:2 அதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நாம் இந்த உலகத்திலே காண்கிறவைகள் யாவும் தேவனின் நியாய தீர்ப்பிற்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒரு நாளிலே அழிந்து போகும். அவைகள் யாவும் ஒரு நாளிலே சாம்பலாகிவிடும். நாம் நமது பொக்கிஷங்களை பூச்சியும் துருவும் கெடுக்காத, கள்ளரால் திருட முடியாத பரலோகத்திலேயே சேர்த்து வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே சேர்த்து வைக்கின்ற பொக்கிஷங்கள் அழிந்து போகும், அல்லது ஒரு நாளிலே நாம் அவைகளை இங்கே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். நாம் பூமியிலே வாழும் இந்த பூமி தேவனின் நியாய தீர்ப்புக்கு கீழ்பட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம்? நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. எதை குறித்து அடிக்கடி யோசிக்கிறோமோ, எது நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் சிந்தனையாயிருக்கிறதோ அதுதான் நமது பொக்கிஷம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் மேலான காரியத்தை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அல்லது பணத்தையோ புகழையோ செல்வத்தையோ எண்ணிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் தவறான இடத்திலே நம்முடைய நோக்கமும் நம்முடைய பொக்கிஷமும் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் வாசித்து தியானித்து உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வருகையின் பொழுது நீர் எதையெல்லாம் எவ்வாறு செய்ய போகிறீர் என்பதை முன் அறிவித்திருக்கிறீர் ஐயா. இந்த காலத்திலே வாழ்கிற எங்களுக்கு அது ஒரு பெரிய எச்சரிப்பாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் உம்மை அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே உம்மை அறியாமல் உமை விசுவாசியாமல் இருக்கிறவர்களை குறித்தும் பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தாவே, அவர்கள் எப்படியாவது தடவையாவது உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கிறவர்களாய் வாழ நீரே உதவி செய்தரலும். ஏனோதானோ என்று காலம் கடத்தி விடாதபடி, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அன்பரே, சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கும்படியாக நீரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது தங்கள் கருமையானவர்களுக்காக பல காலமாய் ஜெபித்து அன்போடு உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு அவருடைய ரட்சிப்பிற்காக காத்திருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, அப்படிப்பட்ட உள்ளங்களை நீர் உமக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராவது எந்த கர்த்தருடைய பணிகளிலேயும் ஈடுபடாதவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்களை நீர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் கையர்களாய் நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து நிற்காதபடி, ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்ற வசனத்தின்படி அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினவர்களாக உடைய சன்னிதானத்திலே காணப்பட நீர் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். முடிவறிந்து நிலைத்திருக்க உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை தாரும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் குடும்பங்களில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர்தாமே சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதியாய் பலவீனமாய் இருக்கிறவர்களை நீர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புதத்திற்காக, உம்முடைய வல்லமையான கரத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2.